إن الحمد والصلاح لله والعزة والنعمة لله والملكوت والجبروت لله والملك والشكر لله. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله ثلاثاً دائمةً بدلام ملك الله. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. رواه الامام البخاري في صحيحه. على تاتيه سنداتي அதன் சாட்சியாய் அபிலாசி அழகான முறையிலே அமிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அல்லாஹுக்கே அருள் அனைத்தும் புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ் சாதி மதம் ஏற்றி வந்த சத்திய தூதர், சன்பார்க்க கோதவர், ஆத்மீக தலைவர், காரணிய கடல், கஸ்தூரி மேனி, சர்தாரே ஆலம், அவர்களுடைய அருமை குடும்பத்தினர் வேளாண் பேச்சுகள், அருமை சோழர்களான சகாபாக்கள், இன்னும் அவருடைய வாழ்க்கையை பின் தொடர்ந்த சாமியங்கள், இன்னும் அவருடைய வாழ்க்கையை பின் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பின் தொடர போகின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. இத்திருநாளிலே புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லமா மத்தியத்திலே ஜாத்திகாத்மியத்துடன் அமர்ந்திருக்கின்ற இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறி கட்டளை பிறப்பித்திருக்கிறாரோ, உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ, அப்படிப்பட்ட காரியங்கள் அத்துணையும் நமது வாழ்க்கையிலே இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் இவைகளை செய்யக்கூடாது தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறானோ, அப்படிப்பட்ட காரியங்கள் அத்துணையும் நமது வாழ்க்கையிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலிலே எனக்கும் அப்பா உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு ஒத்திய செய்கிறேன், நல்ல பிரதேசம் புரிகிறேன், அன்பு கட்டளை முடிகிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரபஞ்சத்தை படைத்து பராமரித்து பாதுகாக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த ரப்புல் ஆலமீனான அந்த அல்லாஹ் இந்த உலகத்திலே மனிதர்களாக எங்களுடைய இந்த உலக வாழ்க்கை சந்தோஷமானதாக, வெற்றிகரமானதாக, ஒளிமயமானதாக, காப்புறுதி இன்றியதாக எங்களுடைய வாழ்க்கையிலே வியாபாரத்திலே வரக்கத்து கிடைப்பதற்காக, குடும்ப வாழ்க்கையிலே வரக்கத்து கிடைப்பதற்காக, சந்தோஷம் கிடைப்பதற்காக எங்களுடைய வீடுகள் எப்பொழுதும் வரக்கத்து நிறைந்த வீடாக மாறுவதற்காக சில முக்கியமான ஐந்து அமல்களை எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார். அன்பு கிணியவர்களே, சுண்ணத்தான ஐந்து அமல்கள் இருக்கிறது. அந்த சுண்ணத்தான ஐந்து அமல்கள் வியாபாரத்திலே வரக்கத்தை ஏற்படுத்தும், வீட்டிலே வரக்கத்தை ஏற்படுத்தும், எங்களுடைய வியாபாரத்திலே குறுகிய காலத்திலே அதிகமான லாபத்தை ஈட்டக்கூடிய குறுகிய காலத்திலே நாங்கள் எல்லாம் செல்வந்தர்களாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான சில ஐந்து அமல்கள் இருக்கிறது. அந்த ஐந்து சுன்னத்தான அமல்களையும் இன்றைய குதுபா பிரசங்கத்தின் மூலமாக நாங்கள் படித்து வாழ்க்கையிலே அமல் செய்யக்கூடியவர்களாக மாறுவோம். இந்த ஐந்து அமல்களையும் இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நாங்கள் அமல் செய்வோம் என்கின்ற நீயத்தை வைத்தவர்களாக இந்த உரையை செய்தா எங்கள் முஸ்லிம்களே. முதலாவது அமல் இஸ்திக்ஃபார், இரண்டாவது அமல் குர்ஆன் திலாவத், குர்ஆனை ஓதுவது, மூன்றாவது அமல் ஸலாத்துல் லுஹா, லுஹாவுடைய கொள்கை, நான்காவது அமல் அஸ்ஸதகா, தான தர்மம், ஈகை கொடை கொடுப்பது, ஐந்தாவது ஒரு சுன்னத்தான அற்புதமான ஒரு துஆ இருக்கிறது. இந்த ஐந்து அமல்களும் வியாபாரத்திலே பரக்கத்தை ஏற்படுத்தும், குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கொண்டு வரும். எப்பொழுதும் எங்களுடைய வீடுகள் பரக்கத்துள்ள வீடுகளாக இருக்கும். நாங்கள் குறுகிய காலத்திலே செல்வந்தர்களாக மாற முடியும். ஆங்கணியத்துக்குரியவர்களே, அதற்காக வேண்டித்தானே நானும் நீங்களும் கஷ்டப்படுகிறோம். நாங்கள் எல்லாம் பெரிய செல்வந்தர்களாக மாற வேண்டும், கோடீஸ்வரர்களாக கொடி கட்டி பறக்க வேண்டும். அதற்குத்தான் இரவெல்லாம் பகலெல்லாம் முயற்சி, அதற்குத்தான் விடுமுறை காலத்திலும் கூட முயற்சி, அதற்குத்தான் பல தியாகங்கள், அதற்குத்தான் காரண நேரத்தை அதிகமாக ஒதுக்குகிறோம். ஏன்? குறுகிய காலத்திலே, குறுகிய காலத்திலே அதிகமான லாபங்களை ஈட்ட வேண்டும், செல்வந்தர்களாக மாற வேண்டும், கோடீஸ்வரராக மாற வேண்டும். ஆங்கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஐந்து அமல்களும் எங்களுடைய வியாபாரத்திலே வழக்கத்தை ஏற்படுத்தும், எங்களுடைய வீட்டிலே வழக்கத்தை ஏற்படுத்தும். முதலாவது அமல் பாவமன்னிப்பு. நாங்கள் நினைப்போம் பாவமன்னிப்பா அது எப்படி வழக்கத்தை ஏற்படுத்தும், அது எப்படி வியாபாரத்திலே வழக்கத்தை ஏற்படுத்தும், அது எப்படி எங்களை கோடீஸ்வரர்களாக மாற்றும். ஆங்கண்ணியத்துக்குரியவர்களே கேளுங்கள், இஸ்திக்ஃபார் என்பது சாதாரணமான அமல் அல்ல. நாங்கள் நினைப்போம் பாவம் செய்தால் மாத்திரம் தான் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்று, அப்படி அல்ல. இஸ்திக்ஃபார் என்கின்ற அமல் இருக்கிறதே, அது அற்புதமான ஒரு அமலாக இருக்கிறது. இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹ் வெறுமே பாவத்தை மாத்திரம் மன்னிப்பது கிடையாது, இஸ்திக்ஃபார் செய்தால் இந்த உலகத்துடைய ஆகரத்துடைய அனைத்து விதமான நலன்களையும் அல்லாஹ் அதிலே மறைத்து வைத்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையிலே வரக்கூடிய சோதனைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் அனைத்துக்கும் தீர்வாக அல்லாஹ் இஸ்திக்ஃபாரை வைத்திருக்கிறார், பாவமன்னிப்பை வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, வியாபாரத்திலே பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அமலாக அல்லாஹ் இஸ்திக்ஃபாரை வைத்திருக்கிறார். வியப்பாக இருக்கிறதா? கேளுங்கள் இந்த சம்பவத்தை. ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு நாள் பால வகுப்பிலே இருக்கிறார்கள். அவர்கள் சாதாரணமான ஒரு இமாம் அல்ல, மிகப்பெரிய ஒரு இறைநேசராக இந்த பூமிக்கு மேலால் வாழ்ந்து மரணித்தவர். அது மாத்திரமல்ல, மிகப்பெரிய ஒரு இமாம் பால வகுப்பிலே இருக்கிறார்கள். ஒரு மனிதர் ஓடி வருகிறார், உற்சாகவர்களே, ஸ்டேகவர்களே, மழை இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுகிறோம். மழை இல்லை, மழை பெய்ய வேண்டும், வானத்துடைய பரக்கத்து பூமிக்கு இறங்க வேண்டும், வானத்தில் இருந்து மழை கொட்ட வேண்டும், நாங்கள் எல்லாம் மழை இல்லாமல் கஷ்டப்படுகிறோம், சரியான உச்சமாக இருக்கிறது, மழை இல்லை. மழை இல்லாத காரணத்தால் நிலமெல்லாம் காய்ந்து வெடித்து விட்டது, அந்த அளவுக்கு மழை இல்லாமல் கஷ்டப்படுகிறோம். மழையை பெற்றுக் கொள்வதற்கு ஏதாவது ஸ்பெஷலாக அமல் இருக்கிறதா? வானத்தில் இருந்து பூமிக்கு மழை கொட்டுவதற்கு ஏதாவது ஸ்பெஷலாக அமல் இருக்கிறதா? அந்த நேரத்திலே ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், தோழரே, நீங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவமன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ் வானத்தில் இருந்து மழையை பொழிய வைப்பான், வானத்துடைய பரக்கத்தை பூமிக்கு இறக்குவான். அந்த மனிதரோ அந்த உபதேசத்தை கேட்டார், வீட்டுக்கு சென்று விட்டார். சில நாட்கள் கழிகிறது, இன்னொரு மனிதர் வந்தார், ஷேக் அவர்களே நான் திருமணம் முடித்து பல ஆண்டுகள் கழிகிறது, எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையே, திருமணம் முடிப்பதற்கு முன்னால் பெரிய கற்பனைகளோடு ஆசைகளோடு திருமணம் முடித்தேன், நான் தாலிகால ஒரு பெண்ணை திருமணம் முடித்திருக்கிறேன், எனக்கு தாலிகால குழந்தைகள் கிடைக்க வேண்டும் என்று நீயத்து வைத்தேன், ஆனால் இம்மாணவர்களே நான் திருமணம் முடித்து பல ஆண்டுகள் கழிகிறது, இனிமே குழந்தை பாக்கியம் இல்லையே என்று முறைப்பாடித்த நேரத்திலே ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், தோழரே அதிகமாக இஸ்திக்பார் செய்யுங்கள், பாவமன்னிப்பு கேளுங்கள். அந்த மனிதரோ அந்த உபதேசத்தை கேட்டார், வீட்டுக்கு சென்று விட்டார். சில நாட்கள் கழிகிறது, இன்னொரு மனிதர் ஓடோடி வருகிறார், ஷேக் அவர்களே நான் விவசாயம் செய்கிறேன், என்னுடைய விவசாய பூமியிலே வரக்கத்தில்லை, அந்த விவசாயம் எல்லாம் பயக்கத்தில்லாத காரணத்தால் செத்து போய்விட்டது, எவ்வளவோ மருந்துகளை பாவித்தேன் அதிலே பயக்கத்தில்லை, என்னுடைய அனைத்து பயிர்களும் செத்து போய்விட்டது, என்னுடைய விவசாயத்திலே பயக்கத்து கிடைப்பதற்கு அவைகளெல்லாம் நல்ல முறையிலே வளர்வதற்கு ஏதாவது ஸ்பெஷலாக அமைந்திருக்கிறதா என்று கேட்ட நேரத்திலே ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், தோழரே அதிகமாக இஸ்திக்பார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு கேளுங்கள். அந்த மனிதரோ அந்த உபதேசத்தை கேட்டா வீட்டுக்கு சென்று விட்டார். இன்னும் சில நாட்கள் கழிகிறது, இன்னும் ஒரு மனிதர் ஓடோடி வருகிறார், ஓடோடி வருகிறார், ஷேக் அவர்களே ஷேக் அவர்களே நான் வியாபாரம் செய்கிறேன், ஆனால் கடலோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வியாபாரத்திலே வழக்கத்தில்லை, அவர்களே சொத்த தொழிலெல்லாம் கருத்திரியமாக மாறுகிறது, இன்று நம்மிலே பலர்களை கண்ட பிரச்சனை இருக்கும், நான் வியாபாரம் செய்கிறேன் ஆனால் வழக்கத்தில்லை, லொத்தாகி போய்விடுகிறேன், அவர்களே சொத்த தொழிலெல்லாம் கருத்திரியமாக இருக்கிறது, நான் சொத்த தொழிலெல்லாம் வழக்கத்தாக மாறுவதற்கு குறுகிய காலத்திலே செல்வந்தராக மாறுவதற்கு ஏதாவது ஸ்பெஷலான அமல் இருக்கிறதா? எங்களுக்கும் அந்த கேள்விதான உள்ளத்திலே எப்பொழுதும், அதற்குத்தாக வேண்டிதானே, அதற்காக வேண்டிதானே இரவெல்லாம் முயற்சி செய்கிறோம், பகலெல்லாம் முயற்சி செய்கிறோம், ஊரை கடந்து போகிறோம், நாடு கடந்து பறக்கிறோம், குடும்பத்தை விட்டு தியாகம் செய்கிறோம், கால நேரங்களை ஒழிக்கிறோம், ஏன் குறுகிய காலத்திலே நாங்கள் செல்வந்தர்களாக மாற வேண்டும் என்று அந்த நேரத்திலே அப்படி உரைப்பாடிக்க நேரத்திலே அசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், தோழரே அதிகமாக இஸ்திக்பார் செய்யுங்கள், பாவமன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய வியாபாரத்திலே பரக்கத்து செய்வான், உங்களுடைய தொழிலே பரக்கத்து செய்வான், நீங்கள் சொத்த தொழிலெல்லாம் பரக்கத்துள்ள தொழிலாக மாறும். அப்படியா? அந்த உபதேசத்தை கேட்டார், வீட்டுக்கு சென்று விட்டார். இவைகளை எல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு சிரேஷ்டமானவர் கேட்டார்கள், இமாம் அவர்களே நான்கு மனிதர்கள் வந்தார்கள், நான்கு விதமான பிரச்சனைகளை முன்வைத்தார்கள், நான்கு பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வுதானே கொடுக்கப்பட்டது, நான்கு நோய்கள் சொல்லப்பட நான்கு நோய்களுக்கும் ஒரு மருந்துதானே கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்திலே அசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், இது என்னுடைய சொந்த கருத்தாக நான் சொல்லவில்லை, அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் இப்படி அவர்களுடைய சமூகத்தினர் வந்து கேட்டார்கள், எங்களுக்கு இப்படி வேண்டும் அப்படி வேண்டும் என்று அந்த நேரத்திலே அவர்கள் அவர்களுடைய கூட்டத்தை பார்த்து சொல்லிக் கொடுத்ததை அல்லாஹ் சூரா நூஹிலே சொல்கிறான், إنه كان غفارا يرسل السماء
சொல்லி அனுப்பினேன் என்பதாக கத்தவர்கள் பெத்தரி ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள். அன்பு கிளியவர்களே, என்னுடைய வியாபாரத்திலே வரக்கட்டு வேண்டும் என்றால், நாங்கள் குறுகிய காலத்திலே செல்வந்தர்களாக கொடி கட்டி பறக்க வேண்டும் என்றால், இஸ்திகுஃபாரை இன்றிலிருந்து ஆரம்பம் செய்யுங்கள். காலையிலே மாலையிலே அதிகமாக இஸ்திகுஃபார் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் மாறுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து பரக்கத்தை பார்ப்பீர்கள். முதலாவது அமல் இஸ்திகுஃபார், நீயத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து மோக்கு வரைக்கும் நான் அதை விடமாட்டேன் என்று. அடுத்து இரண்டாவது அமல் குர்ஆன் திலாவத், குர்ஆனை ஓதுவது. கண் குளிர இரவெல்லாம் ஓதுவது, பகலெல்லாம் ஓதுவது. குர்ஆனை ஓத ஓத இன்பம் துன்பங்களெல்லாம் ஓடி போய்விடும். அவ்வளவு பரக்கத்து நிறைந்த ஒரு வேதமாகத்தான் அல்லாஹ் குர்ஆனை வைத்திருக்கிறான். குர்ஆன் எந்த அளவுக்கு ஓதப்படுகிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். குர்ஆன் எந்த அளவுக்கு ஓதப்படுகிறதோ அந்த அளவுக்கு வியாபாரத்திலே பரக்கத்து கிடைக்கும். குர்ஆன் எந்த அளவுக்கு ஓதப்படுகிறதோ அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய பலாய் முசீபத்துகள் எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். எந்த அளவுக்கு குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும், அன்பு கிடைக்கும். இதை விட வேறு என்ன பாக்கியம் வேண்டும்? இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு ஜனாதிபதியுடைய நெருக்கம் கிடைத்துவிட்டது, அல்லது பிறந்தவருடைய நெருக்கம் கிடைத்துவிட்டது, அல்லது அமைச்சர்களுடைய நெருக்கம் கிடைத்துவிட்டது, அல்லது பெரிய கோடீஸ்வரர் ஒருவருடைய நெருக்கம் கிடைத்துவிட்டது. அவர் எப்படி அதை பாக்கியமாக கருதுவார்? அவர் எப்படி சந்தோஷத்தோடு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்? அன்பு சிறியவர்களே, இந்த உலகத்தை படைத்து பராமரித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைத்தால், அல்லாஹ்வுடைய அன்பு கிடைத்தால், அதை விட வேறு என்ன பாக்கியம் என்றும் இந்த உலகத்திலே. ஆங்கிலத்துக்குரியவர்களே, குர்ஆன் எந்த அளவுக்கு ஓதப்படுகிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். வியாபாரத்திலே அல்லாஹ் வரக்கத்து செய்வான். அன்பு கிணியவர்களே, சில சூறாக்கள் இருக்கிறது, அதில் வியாபாரத்திலே வரக்கத்தை ஏற்படுத்தும், வீட்டிலே வரக்கத்தை ஏற்படுத்தும். சில முக்கியமான ஆயத்துகள் இருக்கிறது, அது வியாபாரத்திலே வரக்கத்தை ஏற்படுத்தும், குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷத்தை ஏற்படுத்தும், எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்த்து வைக்கும். ஆயத்தில் குறிச்சி இருக்கிறது, எத்தனை பேருக்கு பாடம்? ஆயத்துள் குறிச்சி யாருக்கெல்லாம் மரணம் இல்லையோ பாடம் இல்லையோ அவர்கள் இன்றே ஆயத்துள் குறிச்சியை பாடமாக்குங்கள், அதை மரணம் செய்யுங்கள். ஆயத்துள் குறிச்சியுடைய சிறப்பு தெரியுமா? கேளுங்கள் மூமின்களே, யார் ஒருவர் ஆயத்துள் குறிச்சியை ஓடிக்கொண்டு வீட்டுக்கு நுழைவாரோ அந்த வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய பலாய் முசீபத்துகளை அல்லாஹ் அகற்றிவிடுவார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? வீட்டுக்கு வரக்கத்து கிடைத்துவிடும், வீடு வரக்கத்துள்ள வீடாக மாறிவிடும், அன்பு சிறியவர்களே, பூரா வாழ்க்கையா இருக்கிறதே, எத்தனை பேருக்கு பாடம், எத்தனை பேர்கள் சூரா வாக்கியாவை ஓடுகிறார்கள்? சூரா வாக்கியாவை ஓடக்கூடிய உடனே இருக்கிறதா? அதனுடைய சிறப்புகள் எல்லாம் நம்மிலே பலருக்கு தெரியும். தெரிந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த நிறுவி நான் அதை அமல் செய்வேன் என்கின்ற நோக்கத்தோடு கேளுங்கள். யாருக்கெல்லாம் சூரா வாக்கியாவுடைய சிறப்பு தெரியாதோ அவர்களெல்லாம் இந்த ஹதீஸை படித்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த நிறுவி நான் அந்த சூராவை என் வாழ்க்கையிலே ஓடக்கூடியவனாக மாறுவேன் என்கின்ற நியத்தை வைத்தவர்களாக இந்த ஹதீஸை கேளுங்கள். அல்லாஹ் சொன்னார்கள் செய்தவர்கள் நோய்வாய்ப்பட்டு வருத்தத்திலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நோய் விசாரிப்பதற்காக சவுதி அரேபியாவுடைய பிரசிடென்ட், நாட்டுடைய ஜனாதிபதி, முஸ்லிம்களுடைய சக்கரவர்த்தி அவர்கள் வருகிறார்கள் நோய் விசாரிப்பதற்கு. அப்துல்லா சோதனர்களை ஒன்று பார்க்கிறார்கள், நோயிலே உருண்டு கொண்டிருக்கிறார்கள், வருத்தத்தால் வேதனையால் உருண்டு கொண்டிருக்கிறார்கள். படுக்கையிலே கேட்டார்கள், உங்களுடைய இந்த நோயை குணப்படுத்துவதற்கு உலகத்திலே இருக்கக்கூடிய பெரிய டாக்டர்களை வரவழைக்கட்டுமா? சொன்னார்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எந்த அல்லாஹ் எனக்கு நோயை தந்தாரோ அதே அல்லாஹ்வே எனக்கு குணத்தை தருவார். வேண்டாம் டாக்டர்கள் கேட்டார்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, நண்பரே நீங்கள் அதிகமான பெண் குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறீர்களே, உங்களுடைய மூத்துக்கு பிறகு அவர்கள் கஷ்டப்படுவார்களே, அதனால் உங்களுக்கு ஏதாவது கொடைகள் தரட்டுமா, உதவிகள் செய்யட்டுமா? இதே கேள்வியை பெரிய அந்தத்திலே இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் எங்களிடத்திலே கேட்டால் எங்களுடைய பதில் எப்படி இருந்திருக்கும்? அப்துல்லாஹ் அவர்களுடைய பதிலை பாருங்கள். அந்த பதிலை கேட்டு நீங்கள் சூரா வாக்கியாவின் நம்பிக்கை வைத்து இன்றிலிருந்து அதை ஓதக்கூடியவர்களாக மாறுங்கள். சொன்னார்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் நாட்டுடைய ஜனாதிபதியை பார்த்து, ஜனாதிபதி அவர்களே உங்களுக்கு தெரியாதா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்களே, யாருடைய வீட்டிலே சூரா வாக்கியா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டுக்கு வறுமை வராது என்று நான் இதை நம்பியிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு இதை நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, கட்டளையாகவும் இருக்கிறேன். பிள்ளைகளே இதை ஓத வேண்டும் என்று அதனால் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனாலே ஒரு நாளும் எங்களுடைய வீட்டுக்கு வறுமை வராது, எங்களுடைய வீட்டுக்கு பதக்கத்து கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கையான வார்த்தைகளை நாட்டுடைய ஜனாதிபதியை பார்த்து சொல்லார்கள் என்றால், எங்களுக்கு சகாபாக்களை பின்பற்றுகிறோம் நாங்கள், அந்த சகாபாக்களுடைய வாழ்க்கையிலே இருந்த அந்த நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும், சூரா வாக்கியாவுடைய நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். அதனாலே இன்றிலிருந்து உங்களுடைய வீட்டுக்குள்ளால் நீங்கள் இரவு நேரத்திலே சூரா வாக்கியாவை ஓதுங்கள், நீங்கள் கூட்டாக இருந்து ஓதுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு போய் சொல்லிக் கொடுங்கள், பெண் பிள்ளைகளுக்கு போய் சொல்லிக் கொடுங்கள், வீட்டிலே இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு போய் சொல்லிக் கொடுங்கள். இந்த சூரா சாதாரணமான சூரா அல்ல, வீட்டுக்கு வரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூரா என்று. எனவே சூரா வாக்கியா வீட்டுக்கு வரக்கத்தை ஏற்படுத்தும், வாழ்க்கையிலே வரக்கத்தை ஏற்படுத்தும், தொழிலிலே வரக்கத்தை ஏற்படுத்தும். எனவே இன்றிலிருந்து அந்த சூராவை ஓதி வியாபாரத்திலே வரக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், வீட்டுக்கு வரக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் வெளியங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து மௌத்து வரைக்கும் சூரா வாக்கியாவை நான் ஒவ்வொரு நாளும் ஓதுவேன், என்னுடைய குடும்பத்துக்கு சொல்லிக் கொடுப்பேன், மௌத்து வரைக்கும் தவறவிட மாட்டேன் என்று. அடுத்து மூன்றாவது அமல், துஹாவுடைய தொழுகை. துஹாவுடைய தொழுகை சலாத்துல் துஹா, துஹாவுடைய தொழுகை பரக்கத்தை ஏற்படுத்தும், வியாபாரத்திலே பரக்கத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் துஹாவுடைய தொழுகையை தொழுகிறாரோ அவருக்கு வறுமை வராது, வறுமை பீடிக்காது. எனவே கணியத்துக்குரியவர்களே, இரண்டு ரகாத்தில் இருந்து 12 ரகாத் வரைக்கும் எங்களுக்கு தொழ முடியும். 2 முடியுமா? 2 தொழுது கொள்ளுங்கள். 4 முடியுமா? 6 முடியுமா? இப்படியாக 12 ரகாத் வரைக்கும் தொழ முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹு மக்காவுடைய நேரத்திலே காபத்துல்லாஹுக்கு முன்னால் வருகிறார்கள். ஃபத்ஹு மக்காவை கொண்டாடுவதற்காக காபத்துல்லாஹுடைய சாவியை எடுக்கிறார்கள், காபத்துல்லாஹுடைய கதவை திறந்தார்கள், காபத்துல்லாஹுக்குள்ளால் நுழைந்தார்கள். முதலாவதாக செய்த அமல் என்ன தெரியுமா? முதலாவதாக காபத்துல்லாஹுக்குள்ளால் தொழுத தொழுகை என்ன தெரியுமா? துஹாவுடைய தொழுகை. துஹாவுடைய தொழுகையை தொழுதார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹுக்குள்ளால் தொழுத அந்த தொழுகையை நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்குள்ளால் முடிந்தால் மஸ்ஜிதுக்கு வந்து அதை தொழுதுவிட்டு உங்களுடைய தொழிலுக்கு சென்று பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் பரக்கத்து கிடைக்கும். கடைக்கு போவதற்கு முன்னால் இதை உடனடியாக்கிக் கொள்ளுங்கள். இத்தொழிலுக்கு போவதற்கு முன்னால் துஹா தொழுகையை தொழிலிட்டு செல்லக்கூடிய உடனடியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், பரக்கத்து கிடைக்கும். வியாபாரத்திலே பரக்கத்து கிடைக்கும். அடுத்து 4வது அமல் சதகா, தான தர்மம், ஈகை, கொடை கொடுப்பது. அன்பு கிரியவர்களே, சதகா என்பது சாதாரணமான அமல் அல்ல. குடுக்க குடுக்க அல்லாஹ் அதை மறைமுகமாக வளர்த்துக் கொண்டே இருக்கிறார். சஹாபாக்களுடைய வியாபார வாழ்க்கை பரக்கத்து நிறைந்ததாக மாறுவதற்கு சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாள் காலத்திலே நடந்த ஒரு நிகழ்வை சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்து கிடைப்பதற்கு படிப்படியாக சொல்லிக் காண்பித்தார்கள். இந்த ஹதீஸ் திருமதி என்கின்ற நபிமொழி கலைஞத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வியாபாரிகளே, இந்த ஹதீஸை கேளுங்கள், உங்களுடைய வியாபாரத்திலே பரக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் இதை அமல் செய்தால் இன்ஷா அல்லாஹ் வெகு சீக்கிரத்திலே பரக்கத்தை பார்ப்பீர்கள், செல்வந்தர்களாக கொடி கட்டி பார்ப்பீர்கள். பனு இஸ்ரவேலுடைய காலத்திலே ஒரு மனிதர் இருந்தால் அல்லாஹ்வுடைய பாதையிலே அதிகமாக சதக்கா செய்யக்கூடியவர். நீங்க சொல்லுவோம், சுருக்கமாக சொல்கிறேன், ஒரு சாதாரணமான மனிதர் பாதையிலே பயணித்துக் கொண்டிருந்தார். வானம் எல்லாம் இருட்டாக மாறியது, வானம் இருட்டாக மாறியது, கரு மேகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தது, மழை பெய்யக்கூடிய நிலைமையாகிவிட்டது. வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது, இந்நாளுடைய தோட்டத்துக்கு செல்வாயாக, மழையை பொழிய வைப்பாயாக. அந்த மனிதரோ அந்த மேகத்தை பின்தொடர்ந்து சென்றால் அது ஒரு பெரிய வயல் நிலம், அந்த வயலுக்கு மாத்திரம் மழை பெய்தது, மழையெல்லாம் முடிந்து விட்டது. முடிந்ததும் அங்கே ஒரு விவசாயி இருந்தார், அவருடைய கையிலே இருந்த ஆயுதத்தை வைத்து அவர் வரம்புகளை ஏற்படுத்தி அந்த தண்ணீரை தன்னுடைய தோட்டத்துக்கு இழுத்துக் கொண்டிருந்தார். அதற்கு பிறகு இந்த மனிதர் போய் அந்த விவசாயியை பார்த்து சலாம் சொன்னார். பதில் கிடைத்தது, மனிதா உங்களுடைய பெயர் என்ன என்பதாக கேட்டார். அந்த மனிதர் பெயரை சொன்னார். அந்த மனிதனுடைய பெயரும் வானத்திலே உச்சரிக்கப்பட்ட பெயரும் ஒத்ததாக இருந்தது. அல்லாஹ் அக்பர். மனிதா உங்களுடைய பெயர் வானத்திலே உச்சரிக்கப்பட்டதே, அவ்வளவு என்ன பெரிய அமலை செய்கிறீர்கள் என்று கேட்ட நேரத்திலே அந்த விவசாயி சொன்னார், கேளுங்கள் மூமின்களே, கேளுங்கள் வியாபாரிகளே, கேளுங்கள் வர்த்தகவியலாளர்களே. அந்த மூன்று விடயத்தையும் சொன்னார் அந்த விவசாயி. நான் சம்பாதிக்கக்கூடிய அந்த லாபத்தை மூன்றாக பிரிக்கிறேன். முதலாவது பங்கை என்னுடைய செலவுக்கும் என்னுடைய குடும்பத்துடைய செலவுக்கும் நான் வைத்துக் கொள்கிறேன். இரண்டாவது பங்கை என்னுடைய தொழிலுக்கு மீண்டும் ஒரு முதல் படமாக நான் சேர்த்துக் கொள்கிறேன். விவசாயத்துக்கு முதல் படமாக நான் சேர்த்துக் கொள்கிறேன். மூன்றாவது பங்கை அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா செய்து விடுகிறேன். அந்த சதக்காவுடைய பரக்கத் வானத்திலிருந்து என்னுடைய பெயர் சொல்லப்பட்டு என்னுடைய தோட்டத்துக்கு மாத்திரம் கை பெய்தது என்பதாக அந்த விவசாயி சொன்னார். அல்லாஹ் அக்பர். அப்படி என்றால் நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா செய்தால் என்னுடைய கடைகளுக்கு பரக்கத்து கிடைக்குமா கிடைக்காதா? என்னுடைய வீடுகளுக்கு வரக்கத்து கிடைக்குமா கிடைக்காதா? நிச்சயமாக கிடைக்கும். அன்பு சிறியவர்களே, சிரியா நாட்டிலே யுத்தம் நடக்கிறது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், பல ஆண்டுகளாக யுத்தம் நடக்கிறது, முடிகிறது. அப்படி எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலத்திலே சிரியா நாட்டிலிருந்து அமெரிக்கராக பலர்கள் வந்தார்கள் மலேசியா நாட்டுக்கு. அதிலே அந்த அமளி முகாமிலே இருக்கிறார்கள் ஒரு தாயும் ஒரு மகனும் ஒரு வாலிபரும். அந்த வாலிபருடைய கையிலே எந்த பணமும் இல்லை, ஆனால் ஒரு ஆசை, நான் தொழில் செய்ய வேண்டும், பெரிய கோடீஸ்வரராக கொடி கட்டி பறக்க வேண்டும் என்று. ஆனால் அவர்களிடத்தில் இருந்தது ஒரே ஒரு லெதர் ஷூ இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு பஜாருக்கு போனார்கள், அதை விற்றார்கள். அதை விற்று சில பணம் கிடைத்தது. அந்த பணத்துக்கு 2-3 கிலோகிராம்கள் அரிசி வாங்கினார்கள். அரிசி வாங்கி ஒரு அரிசி வியாபாரத்தை ஆரம்பித்தார்கள். அகதி முகாமிலே இருக்கிறார்கள், தாய் எளிமையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நேரத்துக்கு சாப்பாடு இல்லை, சரியான ஆடை இல்லை. சம்பாதித்து விட்டு அந்த அரிசியை விட்டுவிட்டு சில பணங்கள் லாபமாக கிடைத்தது. எடுத்துக்கொண்டு அகதி முகாமுக்கு வந்தார்கள். தாயே, நான் இவ்வளவு ரூபாய் சம்பாதித்து இருக்கிறேன், இதை சேர்ப்போமே என்று சொன்ன நேரத்திலே தாய் மிகப்பெரிய ஒரு இறையிலே செல்வியாக இருந்தவர்கள் சொன்னார்கள், மகனே இல்லை இல்லை, சேர்க்க வேண்டாம், இதில் இருந்து அரை வாசி அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்து விடுங்கள் என்று. இல்லை இல்லை உமா, இப்பொழுதுதானே யுத்தத்தை ஆரம்பித்திருக்கிறோம், கொஞ்சம் சேர்த்து கொடுப்போமே, 2-3 மாதங்கள் சேர்த்து கொடுப்போமே என்று சொன்ன நேரத்திலே தாய் சொன்னார்கள், மகனே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறானே, யன்ஹுல்லாஹு ரிபா வயிறு பிசதகா, அல்லாஹ் சதகாவை வளர்க்கிறான் என்று. அதனால் மகனே, நீங்க ஒவ்வொரு காலம் சம்பாதிக்கக்கூடிய இந்த பணத்திலே லாபத்திலே அரை வாசி அல்லாஹுடைய பாதையிலே சதகா செய்து விடுங்கள் என்று. மகனும் தாயுடைய உபதேசத்தை கேட்டார், குர்ஆனுடைய வாக்குறுதிகளை நம்பினார். அவருடைய தொழில் அரிசி வியாபாரம். அவருடைய ஊரிலே அந்த பஜாரிலே கொஞ்சம் அரிசி வாங்குவார், அடுத்த பஜாருக்கு போய் கொஞ்சம் லாபத்தை வைத்து அரிசியை விற்று விடுவார். மாலையிலே வருவார், அரிவாசி குடும்பத்துக்கு எடுத்துக்கொள்வார், அடுத்த அரிவாசி சதர்காசை விடுவார். இவருடைய ஒவ்வொரு நாளுடைய நடவடிக்கையும் இப்படித்தான். அரிசியை வாங்குவார், அதை விற்பார், கிடைக்கக்கூடிய லாபத்திலே அரைவாசி அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா கொடுத்து விடுகிறார். குடித்து 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 வளர்ந்தார், குடித்து குடித்து வளர்ந்தார். இன்று யார் தெரியுமா, அவர் மலேசியா நாட்டிலே முதல் தர செல்வந்தர்கள் பட்டியலிலே அந்த வாலிபர் தற்காலத்திலே இருக்கிறார். அவருடைய பெயர் தன்சீர் புகாரி. அன்றைக்கு இனியவர்களே, அன்றும் அரிசி வியாபாரம் தான், இன்றும் அரிசி தான். எப்படி தெரியுமா, எப்படி சதக்கா அவரை மாற்றி இருக்கிறது தெரியுமா? இன்று முழு மலேசியா நாட்டுக்கும், முழு மலேசியா நாட்டிலே ரைஸ் கண்ட்ரோல், அரிசி சந்தை அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கிறது. அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கிறது. விலை உயர்வு தாழ்வு எல்லாம் அவருடைய கண்ட்ரோலில் தான் நடக்கிறது. சதக்கா மிகப்பெரிய செல்வந்தராக, தொழில் அதிபராக அவரை மாற்றி அமைத்திருக்கிறது. எனவே நாங்களும் இப்படி எங்களுடைய வியாபாரத்திலே நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்திலே கொஞ்சத்தை அரைவாக்கி நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா செய்தால் நிச்சயமாக நாங்களும் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இந்த உலகத்திலே குறுகிய காலத்திலே கொடி கட்டி பறக்க முடியும். அடுத்ததாக இறுதியாக 5வது அமல், ஒரு அற்புதமான ஒரு துஆ இருக்கிறது, சுன்னத்தான ஒரு துஆ இருக்கிறது. இந்த துஆவை நீங்கள் மரணமிடுங்கள், உலமாக்களிடத்திலே சென்று எழுதி கேட்டு இதை மரணமிட்டு தொழிலுக்கு செல்வதற்கு முன்னால், உத்தியோகத்துக்கு செல்வதற்கு முன்னால், கடைக்கு செல்வதற்கு முன்னால் இந்த துஆவை ஓதிவிட்டு செல்லுங்கள். இன்ஷா பரக்கத்து கிடைக்கும். அந்த துஆ தான் திருமதி என்கின்ற நபிமொழி கலஞ்சத்திலே இந்த துஆ இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹும்மா ஃபிர்லி ஸம்பி وَرَجِعْنِي فِي دَارِي وَبَارِكْ لِي فِي رِزْقِي. மிக இலகுவான சிறிய ஒரு துஆ. இந்த துஆவை ஓதினால் இன்ஷா அல்லாஹ் பரக்கத்து கிடைக்கும். எனவே இந்த 5 அமல்களையும் சுருக்கமாக சொல்லி இன்றைய குத்துபா பிரசங்கத்தின் இறுதி கட்டத்திற்கு வரலாம் என்று நினைக்கிறேன். வியாபாரத்திலே பரக்கத்து கிடைப்பதற்கு அற்புதமான 5 அமல்கள் இருக்கிறது. முதலாவது இஸ்திக்ஃபார், 2வது குர்ஆன் திலாவத், 3வது துஆ கொள்கை, 4வது ஐந்தாவது இந்த அற்புதமான சுண்ணத்தான துஆ, இந்த ஐந்தையும் செய்தால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வெகு சீக்கிரத்திலே கோடீஸ்வரர்களாக மாறுவீர்கள். இதை செய்யுங்கள், நீயிட்டு வையுங்கள், இன்ஷா அல்லாஹ் மௌத்து வரைக்கும் செய்வதற்கு நீங்கள் மறக்காதீர்கள், தவறாதீர்கள், ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். அல்லாஹ் தஆலா அனைவர்களுக்கும் இந்த ஐந்து அமல்களையும் வாழ்க்கையிலே அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தருவானாக. யா அல்லாஹ், இந்த ஐந்து சுன்னத்தார் அமல்களையும் வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்று யாரெல்லாம் நியத்து வைத்தார்களோ அவருடைய நியத்துகளை கபூல் செய்து கொள்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக, வியாபாரத்திலே வரக்கத்தை செய்வாயாக. நம்முடைய பலர்கள் கடனாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், யா அல்லாஹ் அவர்களுடைய கடன் சுமைகளை தீர்த்து விடுவாயாக. யா அல்லாஹ் வியாபாரத்திலே வரக்கத்தை செய்வாயாக, இந்த ஊரை கபூல் செய்து கொள்வாயாக, இந்த நல்லாவை கபூல் செய்து கொள்வாயாக, இந்த ஊருடைய அளவுகளுக்காக, இந்த மத்திய அளவுகளுக்காக யாரெல்லாம் ஆரம்ப காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ, ஆரம்ப காலத்திலே தியாகம் செய்தார்களோ, தற்காலத்திலே தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய தியாகங்களை கபூல் செய்து கொள்வாயாக. சொர்க்கத்திலே பெரிய அந்தஸ்துகளை கொடுத்தருவாயாக. யா அல்லாஹ், நீ மக்காவுக்கும் மதீனாவுக்கும் எப்படி வரக்கத்தை செய்திருக்கிறாயோ, எப்படி பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாயோ, அது போலவே இந்த ஊருக்கு வரக்கத்தை செய்வாராக, இந்த மஹல்லாவுக்கு வரக்கத்தை செய்வாராக. உன்னுடைய முழு பாதுகாப்பையும் இந்த ஊருக்கு, இந்த மஹல்லாவுக்கு யா அல்லாஹ் கொடுத்து விடுவாயாக. இந்த ஊரை பாதுகாப்பாயாக, வாலிபர்களை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், என்னுடைய பெற்றோர்களை கபூல் செய்து கொள்வாயாக. எங்களுக்கு அறிவூட்டி, எங்களை ஆளாக்கி, எங்களை அகலத்துக்கே அறிமுகப்படுத்திய எங்களுடைய உஸ்தாது மார்களை கபூல் செய்து கொள்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. அவர்களுக்கு சொர்க்கத்திலே பெரிய அந்தஸ்துகளை வழங்கி வைப்பாயாக. எங்களுடைய மௌத்துடைய நேரத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவர்களாக, சுவர்க்கத்தை அகப்பார்வையால் பார்த்தவர்களாக எங்களுடைய ரூபுகளை கைப்பற்றிக் கொள்வாயாக. ஆமீன், ஆமீன். யா ரப்பல் ஆலமீன் வ ஆகிரு தஃவானா அல்ஹம்துலில்லாஹி.